Assalamualaikum.
Waalaikumsalam warahmatullahi taala wabarakatuh.
வாங்க சார்.
அம்மா இன்னமா தங்கச்சி சௌக்கியமா இருக்கீங்களா?
அல்ஹம்துலில்லாஹ்.
தம்பி நல்லமடன்னு இருக்கீங்களா?
அல்ஹம்துலில்லாஹ் சார்.
என்ன போன வாரம் வீட்டுக்கு வந்திருக்கும் போது பார்க்க முடியல.
ஆமா சார்.
எங்க போயிருந்தீங்க? சந்திச்சு ரொம்ப நாளா அது.
தம்பி வந்து இப்ப ரொம்ப உற்சாகமா பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அதுலயும் உடல் சுகாதாரத்தை ரொம்ப பேணணும்னு சொல்லிட்டு ரொம்ப உடல் பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரு. வேணும்
உடல் பயிற்சிகளை செஞ்சு உடல் உறுப்புகளை நல்ல முறையில சுகாதார உணவுகள் வச்சுக்கிறது நல்லதுதான். அது ஹெல்த்துக்கு சுகாதாரத்துக்கு நல்ல அடிப்படையான ஒரு வாழ்க்கை தரம் தான். இந்த சுகாதாரத்தினால சேர்க்கப்பட்ட சக்திகளும் இந்த சுகாதாரத்தினால ஏற்பட்ட உணர்ச்சிகளும் உணர்வுகளும் நமக்கு நல்ல வழியில பயன்படுறதுக்கு உண்டான காரணத்தை உருவாக்கணும். நம்மளுடைய பலமும் நம்மளுடைய உணர்வும் நல்ல நல்வழிப்படுத்துறதுக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புல வரணும்.
சார், இப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு சொல்ல போகும்போது இஸ்லாமிய சகோதரத்துவ உணர்வை பத்தி எனக்கு சிந்திக்க தோன்றது.
நிகழ்ச்சிகளாகவும் அன்றாடம் செய்தி பத்திரிகைகளை பார்த்தாமா, காலையில செய்தி பத்திரிகைகளை வாங்கி புரட்டி பார்த்து ஒரு நல்ல செய்தி இருக்கா, உலகத்துல ஒரு மூலையில ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நிகழ்ந்து இருக்கா, ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கா அப்படின்னு புரட்டி பார்த்தா மனசுக்கு கவலை தரக்கூடிய நிகழ்ச்சியாகவும் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில வளரும் பயிர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வளரக்கூடியவர்கள் நாளைய தலைவர்களாகவும் நாளை குடும்பத்தை நிலை நிறுத்தி அதை நல்ல முறையில வளர்க்கக்கூடிய தலைவர்களாக வரக்கூடியவர்கள் இன்றைய காலத்துல இந்த வயசிலேயே, அதாவது 17 வயது, 20 வயது, 30 வயதுகளிலேயே பெரும் முரடர்களாகவும் அரக்கர்கள் போலவும் அவர்களோட ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு செய்தியா தான் இருக்கு. இதை நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. இப்ப வரும்போது இப்ப பஸ்ல வரும்போது செய்தித்தாள படிச்சுக்கிட்டு வந்தேன், அதனுடைய உறுத்தல்லையே தான் இப்ப வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சு இப்ப சோர்வா இருக்கு. அதனால உங்களுக்கு சோர்வா தெரிஞ்சிருக்கலாம்.
நாங்களும் இப்ப அண்மை காலமாக கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏற்கனவே கொஞ்ச நாளா இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா இளையோரிடத்துல சீர்கேடுகள், அவங்க கிட்ட அந்த அங்கங்க அடிதடி,
பெரியவர்களுக்கு காட்டக்கூடிய மரியாதையை காட்டுறது இல்ல, பெரியவர்களை கண்ணியமான முறையில மதிக்கிறது இல்ல, சமுதாயத்துல ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி சில சம்பவங்களை நடத்திடுறது. இப்ப இத சொல்றீங்க.
ஆமா சார், இதுதான் அண்மை காலமாக இப்ப அதிகமா மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாக தலையெடுத்து நடந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். தம்பி என்னவோ சொல்லணும்னு
நினைக்கிறாரு. சமூக சீரான சீர்கேடான காரியங்களை பத்தி நம்ம சிந்திக்கிறதோட அதோட காரணங்களை பத்தி கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம்னா,
காரணம் என்ன? சமுதாயத்துல சீர்கேடுகள் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய மனது, அதாவது வளர்க்கக்கூடிய பயிர்களை எந்த உரமிட்டு வளர்க்கிறாங்க, குடும்பங்கள்ல பிள்ளைகளை எந்த அறிவுரை போதிச்சு அறிவுறுத்தி செய்யறாங்க, என்ன போதனைகளை சொல்றாங்க அப்படிங்கறது ஒரு கவனம் இல்லாம பொடுபோக்கா ஏனோதானு போய்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில ஏனோதானு வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் ஏனோதானு வாழ்க்கையை தான் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் சரி, எது செஞ்சாலும் சரி, தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது தவறுகளே தான் மலிஞ்சுகிட்டு இருக்கு.
ஆமா சார், அதுல வீட்டு அப்படி பாக்கும்போது வீட்டுல வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர் இடத்துலதான் ரொம்ப அணுக்கமா வளர்றாங்க. அப்ப பெற்றோர் அதிகமாக கண்காணிப்பு செலுத்தினாக்கா அந்த பிள்ளை வளர்ற முறையிலேயே அவங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகிட்ட உள்ள பழக்க வழக்கங்கள், அது எப்படி மூர்க்கத்தனமா நடக்குதா, அதிக கோபக்கார பிள்ளையா வருதா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கும் போது அவங்க அந்த சிறு பிள்ளையிலேயே அதை கொஞ்சம் திருத்தி அமைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம்.
ஆமா, நீங்க சொல்ற சரிதான். அதாவது ஒரு பிள்ளை குழந்தை பெற்று அந்த தாய் மடியில தூக்கி வச்சு அவங்கள கொஞ்சி குழாவி சிரிச்சு விளையாட்டு பார்க்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய புன்னகைய பார்த்தே அவங்க சொல்லிடுறாங்க, ஆஹா என் மகன் சிரிச்சா கவலையெல்லாம் மறந்துடும், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மகன் வந்து ஒரு பெரிய அன்பளிப்பு மாதிரி, அற்புதம் மாதிரி. இவனுடைய சிரிப்பை பாத்தீங்களா, ஒரு சிரிப்புக்கே எத்தனையோ 1000 வெள்ளி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய புன்னகைக்கு ஒரு விலை வச்சு பேசுற அளவுக்கு அவங்க கணிச்சிடுறாங்க ஒரு தாய். அதே போல அந்த சிறுவன் தெருவிலையோ வீட்டிலேயோ விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இதை வச்சு அதனுடைய குணத்தை கணிச்சிடுறாங்க ஒரு தாய். ஒரு முரட்டுத்தனமான ஒரு கத்தி, ஒரு இரும்பு, இவைகள் போன்ற ஜாமங்களை வச்சு அந்த குழந்தை விளையாடும் போது என் மக பெரிய முரடனா வருவான் போல தெரியுது. எப்ப பார்த்தாலும் கையில கத்தியும் கடப்பாரையும் இதுமா தானே எடுத்துக்கிட்டு இருக்கான் கம்பிகளை.
ஆமா சார், நீங்க சொன்ன உடனே எனக்கு கூட ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிள்ளைகளுடைய குணத்தை பார்த்து பெருமைப்படும் பெற்றோர்கள் கூட உண்டு. அது தவறுங்கிறத திருத்த அவங்க முற்படுறது இல்ல. அப்ப இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்?
அதாவது விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்க. இந்த முளையில விளையக்கூடிய அந்த பயிர் எந்த பயிரா வளருது, கரடு முரடான பயிரா வளருதா அல்லது மென்மையான பயிரா வளருதா, நல்ல மனம் வீசக்கூடிய மலர்களை பூக்கக்கூடிய செடி கொடிகளாக அது மலருதா அப்படிங்கறத ஒரு தாய் கணிச்சிடறாங்க. அப்படி அந்த விளையக்கூடிய பயிர் எந்த அம்சத்துல வளருதுங்கறத கணிச்சு இது சமுதாயத்திற்கு பிரயோஜனம் தரக்கூடிய வகையில இது வளருதா அப்படின்னா அதுக்கு பாராட்டணும். நீ செஞ்ச செயல நான் பாராட்டுறப்பா, இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்ச, பக்கத்து வீட்டு மாமாவுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வந்த, பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு இந்த மாதிரி உதவி செஞ்ச, அவங்க வந்து சொன்னாங்க இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பக்கத்து வீட்டுல போய் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல முறையில அந்த குழந்தை செய்யும் போது அதை பாராட்டணும், தட்டி கொடுக்கணும். அதை பாராட்டுறதுக்கு நம்ம மறுக்க கூடாது. அதே நேரத்துல அது ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம கண்டிக்கவும் துணியக்கூடாது, துணிஞ்சிடணும், அது
மறக்கக்கூடாது.
அந்த குழந்தைய கூப்பிட்டு பக்கத்துல வச்சு, அப்பா இந்த மாதிரி பக்கத்துல செஞ்சுட்டு வந்துட்டீங்க, இனிமே அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அவங்க கோவப்படுவாங்க, இதனால நம்ம உறவு பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான புத்திமதிகளை அப்படி சொல்லி அந்த குணத்தை அந்த செயலை இனிமேல் அண்டை வீட்டார்டையோ நட்பு குடும்பங்களையோ செய்ய விடாம நம்ம தடுத்துறணும்.
நீங்க சொல்றத பார்த்தா சார், வந்து குழந்தைகளோட குழந்தைகள் வந்து நல்ல பிள்ளைகளை வளர்றதுக்கும் அல்லது வழி தவறி போறதுக்கும் காரணம் வந்து பெற்றோர்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்றதுலேயும் தெரியுது. ஆனா சார், பெற்றோர்கள் வந்து பெரும்பாலும் மற்றவர்களே வந்து குறை சாட்டுறாங்க சார்.
எப்படி?
ஆசிரியர்கள் தான் காரணம், பள்ளியில தான் அதிக நேரம் பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் வந்து பெற்றோர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தங்களை வந்து ஒரு சாக்கு போக்கு,
அதாவது அதிக நேரம் ஒரு குழந்தை எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத வச்சு அதனுடைய குணம் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. எந்த பள்ளிக்கூடத்திலையும் எந்த ஆசிரியரும் ஒரு மணி நேரம் ஒரு குழந்தை வகுப்பறையில இருந்தாலும் சரி, 9 மணி நேரம் ஒரு குழந்தை வகுப்பறையில இருந்தாலும் சரி, கெட்ட போதனைகளை போதிக்கவே மாட்டாங்க, கெட்ட தீய செயல்களுக்கு தூண்டுதல் செய்யவே மாட்டாங்க. அந்த ஆசிரியரே ஒரு கெட்ட குணம் உள்ள ஆசிரியரா இருந்தாலும் அவர் போதிக்கக்கூடியதை நல்ல குணத்தை தான் போதிக்க முடியும், நல்ல குணத்தை தான் அவர் சொல்ல முடியும். அவருடைய பாடத்திலேயோ அவருடைய போதனையிலேயோ அவர் நன்மையைத்தான் உற்சாகப்படுத்தி சொல்ல முடியும் ஒரு குழந்தைகிட்ட. ஆனா அந்த அவைகளை எல்லாம் மணிக்கணக்கில் சேகரிச்சுட்டு வந்த இந்த குழந்தை அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது வீட்டுல தானே தம்பி மலியுது.
ஆமா, அதுலயும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். இந்த குழந்தை வந்து வளர்ந்து பள்ளி செல்லும் பருவம் வரை வளர்றது யாருகிட்ட? பெற்றோர்கிட்ட தானே.
பெற்றோர்கிட்ட தான்.
அதுல அதன் அடிப்படையில தானே சொல்றாங்க, இளமை இரு கல்வி பசுமரத்தாணி போல அப்படின்னு.
நல்ல பழமொழி. அதாவதுமா தம்பி சொல்றாரு, அதிகமான நேரங்கள் பள்ளியில இருந்து வர்றதுனால இந்த குழந்தை தவறுறதுக்கு காரணம் அதனுடைய போதனைகளாக இருக்குமோ, அதிக நேரம் இருந்துட்டு வந்து இப்படி கெட்ட குணத்துல நடக்குது அப்படின்ட்டு தம்பி யோசிக்கிறார். ஆனா பல மணி நேரங்கள் பள்ளி வகுப்பறையில இருந்து பலவிதமான புத்தி அறிவுரைகள் செயற்கள் பாக்கள் கவிதைகள் பாடங்கள் இவையெல்லாம் படிச்சுட்டு வரக்கூடிய குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சின்ன செயல்களை செய்யும் பொழுது சில பெற்றோர்களே அதை கெடுத்து விட்டுறாங்க. எப்படி பள்ளியில இருந்து ஒரு பேனாவோ பென்சிலோ அந்த குழந்தை கொண்டு வருது, அந்த தாய் உடனே சிந்திக்கணும், இந்த பேனா உனக்கு ஏது தம்பி, இந்த பென்சில் உனக்கு ஏது, நான் வாங்கி தரலையே, நான் பேனா வாங்குறதுக்கு இன்னைக்கு காசு கொடுக்கலையே, இது ஏது அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லம்மா பக்கத்து பையன் வச்சிருந்தான் அழகா இருந்துச்சு அதனால எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, பரவாயில்ல பரவாயில்ல நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னா அது கெட்ட தாய். அவருடைய திருட்ட அந்த தீய சக்திய அந்த முளையிலேயே வளர விடுறாங்க அந்த தாய்.
ஆமா, அதுலயும் அந்த இளம் பிஞ்சுக்கு வந்து தெரியாது நம்ம செய்யறது தவறு அப்படிங்கறது தெரியாம இருக்கும், அது அறியாத வயது தானே.
ஆமா,
அந்த பட்சத்துல அந்த தாய் திருக்கத்தான் வேணும்.
இந்த தீய செயலை கண்டு காணாம விட்டுட்டு ஒரு பாராட்டுறது மாதிரி அமைஞ்சிருச்சுடா அதுக்கு எப்படி? இதே தீய சக்தி பின்னால ஒரு பெரிய பொருட்களை திருடக்கூடிய அளவிற்கு, ஒரு கடையை உடைத்து திருடக்கூடிய அளவுக்கு, ஒரு கடையை கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு பெண்மணி நகை போட்டிருக்காங்க அவங்களுடைய உயிரை பறிச்சுட்டு அந்த நகையை பறிக்கிற அளவுக்கு முரடனாவும் மூடனாவும் முட்டாளாவும் விளையக்கூடிய பக்குவம் எதனால வருது? இந்த தாயினுடைய பொடுபகுத்தனத்தினாலதான்.
இதை அடிப்படையாக வைத்துதான் சார் எனக்கு ஒரு பழமொழி கூட ஞாபகம் வருது. எப்படின்னா, நிழலை போய் நேர்படுத்தாதீங்க, மரத்தை நேர்படுத்துங்க அப்படின்னு ஒரு ஆண்டவர் சொன்ன மாதிரி. எப்படின்னா, மரம் தான் நிஜமானது, அதைத்தான் நேராக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். வழிய போய் நிழலை போய் நேராக்க முடியுமா? முடியாது.
முடியாது.
அந்த மாதிரி
நேரம் கூட நேராக்க முடியாது. போய் நிழலை எப்படி நேராக்க முடியும்? நல்ல பழமொழியும் நல்ல உதாரணமும் சொன்னாங்க. என்ன தம்பி விளங்குதா?
பிள்ளைங்க வந்து வீட்டுல ஒரு பக்கத்துல நல்லா வளர்ந்துட்டாலும், பள்ளிக்கூடத்துல வந்து நல்ல பிள்ளைங்களா நல்ல மாணவர்களா இருந்துட்டாலும், இது இரண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்குல்ல சார்? சமீபத்தில்
பழக்க வழக்கங்கள், நண்பர்களோடு சேர்றது, விளையாட போகக்கூடிய நேரங்கள்ல, பொழுதுபோக்கக்கூடிய நேரங்கள்ல, இந்த மாதிரி நேரங்கள்ல தவறதுக்கு வழி இருக்குன்னு சுட்டி காட்டுறீங்க. அது உண்மைதான். இதையும் பெற்றோர்கள் தான் கண்காணிக்கணும். நான் சொல்றேன், இதையும் பெற்றோர்கள் தான் கண்காணிக்கணும். யாரோட எந்த நண்பர்களோட இவன் பழகிறாரு, நம்மளுடைய பிள்ளை நல்ல நண்பர்களோட பழகிறானா, இல்ல தீய நண்பர்களோட பழகிறானா, அந்த குடும்பத்தினுடைய பின்னணி என்ன, நம்ம பிள்ளையோட பழகக்கூடிய பிள்ளையினுடைய பின்னணி என்ன, இவைகளை எல்லாம் கண்காணிக்கணும். ஒரு தீய பழக்கம் உள்ள ஒரு நண்ப ஒரு குழந்தையோட நமது குழந்தையும் பழகுது அப்படின்னா நிச்சயமா அது நல்ல குழந்தையா வளரவே வளராது. அதுவும் ஒரு தீய குழந்தையா முரட்டுத்தனம் உள்ள குழந்தையா அந்த நண்பன் செய்யக்கூடிய செயல்களை இவரும் பின்தேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நண்பரா தான் இவர் மாறுவாரே தவிர இவர் மட்டும் நல்ல நண்பரா இருந்துகிட்டு அவரோட சேர்ந்து பழகிக்கிட்டு இருக்கு.
ஆமா சார், அதாவது அந்த பிள்ளைய வந்து அது போக்குக்கு விட்டுட்டு பிறகு திருத்தணும் நினைக்கிறது அல்லது சரிப்படுத்தணும் நினைக்கிறது முடியாத காரியம் என்ன.
ஆமாமா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில என்ன புதுமிதமான பழமொழிகள்லாம் வந்துருச்சு, பொய் பேசுறது பெரிய அறிவுத்தன்மை, அடுத்தவங்களை துன்புறுத்துறது ஒரு பெரிய பொழுதுபோக்கு தன்மை, கொலை செய்வது கூட ஒரு பெரிய வீரம் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்புலாம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட நினைவுகள் செயல் வடிவம் பெறும் பொழுது அந்த சமுதாயமே தலகுனிஞ்சு ஒரு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. இந்த செய்திகளை எல்லாம் பத்திரிகைகளையும் அன்றாட தினசரிகளையும் பார்க்கும் பொழுது ஒரு சமுதாயமே கூணி குறுகி முகத்தை தொங்க விட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. ஏன், ஒரு தாய் ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைய பக்குவமா வளர்க்க தவறுனதுனால ஒரு சமுதாயத்திற்கே எவ்வளவு பெரிய கேவலங்கள் விளையுது பாத்தீங்களா. இத்தகைய கேவலங்களை எல்லாம் களையணுண்டா அந்த குழந்தைய விளையும் பயிரை முளையிலேயே அது செப்ப நடணும், சரி செய்யணும்.
ஆமா, அதன் அடிப்படையில தானே காலத்தே பயிர் செய்யணும் கூட சொன்னாங்க. காலத்தோட செய்யல, காலம் கலந்து செய்யும் போது அது விழலுக்குற நீர் தானே.
இந்த இளைஞர்கள் வந்து சீர்கிட்ட காரணத்தை வந்து பார்க்கும் போது இன்னொரு வந்து இளமை துடிப்பு, அதாவது வந்து எதையுமே வந்து செஞ்சு பாக்கணும், நம்மளும் முயற்சித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அந்த வயசுல.
அதாவது ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு டீனேஜ்லயும் துடிப்புங்கறத இருக்கு, அந்த இளமை துடிப்புங்கறது இருக்கு. அந்த துடிப்பு நல்ல முறையில துடிக்கணும். மரணமாகக்கூடிய நேரத்திலையும் ஒரு மனுஷனுக்கு இதயம் துடிக்கத்தான் செய்யுது. ஒரு நல்ல வீரமான செயலை செய்யும் பொழுதும் ஒரு மனுஷனுக்கு இதயம் தான் துடிக்கத்தான் செய்யுது. நல்ல இதயம் நல்லா துடிக்குது, துடிக்க துடிக்க விடுவோம் அப்படின்னா அவன் செத்து போயிருவானே. அந்த துடிப்பு அதிகமாயிருது, உண்மையான துடிப்பா இது, நோயினுடைய துடிப்பா இது, பித்த துடிப்பா இது, வாத துடிப்பா அப்படிங்கறத பெற்றோர்களாகிய டாக்டர்கள் தான் அதை பார்க்கணும். துடிப்பு, இந்த துடிப்புகள் எந்த ரூபத்துல விளையுது, எந்த செயல்னால விளையுது அப்படிங்கறத கண்காணிக்கணும். அதுக்கு டாக்டர் யாரு, பெற்றோர்கள் தான். இளமை துடிப்பு, இளமை துடிப்புன்னு நீங்க உண்ணுறதற்கு துன்பம் செஞ்சுட்டு வருவீங்க, அதை நாங்க நல்ல துடிப்புன்னு ஏத்துக்கிறணுமா? இளமை துடிப்பு, இளமை துடிப்புன்னு ஒரு இடத்துல கொள்ளையிட்டு வருவீங்க, ஒரு வீட்டை நெருப்பு வச்சுட்டு வருவீங்க, ஒரு கடையில திருடிட்டு வருவீங்க, இதையெல்லாம் நாங்க துடிப்போட செஞ்ச செயல்ட்டு ஏத்துக்கிறணுமா? முடியாது தம்பி. இப்படி விளைஞ்சீங்கள தான், இப்படி வளர்ந்தீங்கள தான் இந்த துடிப்பு எல்லாம் உண்மையிலே உங்களையே அழிச்சிடும். இப்படிப்பட்ட நிலைமை, இந்த துடிப்பும் இந்த உணர்வும் உங்களை வாழ வைக்க கூடியதா தான் இருக்கணும், உங்களை அழிக்க கூடியதா இருக்க கூடாது. அதனால அழிமானத்துக்கு உண்டான துடிப்பா அது போயிடக்கூடாது. இதை நீங்க சன்னஞ்சன்னமா உங்களுடைய நம்ம செய்யறது சரிதானா, நம்ம போற போக்கு சரிதானா, இதனால பின்னால உள்ளவங்களுக்கு துன்பம் விளைவுதா அல்லது நன்மை விளைவுதா அப்படிங்கறத பாக்கணும்.
ஆமா சார், இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு வந்து இறைவனோட கட்டளை எப்படின்னு சொன்னா நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இப்படி எல்லாம் நடக்கிறத கண்டும் காணாம இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நம்ம வந்து திருத்தான் வேணும். தவறு செய்வது சகஜம், இதை நம்ம திருத்துறதுதானே நல்லது. இதை பத்தி சார் என்ன நினைக்கிறீங்க?
அதாவது நன்மையை ஏவி தீமை தடுக்கணும் அப்படின்னு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டிதான். இதைத்தான் வலியுறுத்தி வலியுறுத்தி நன்மையை ஏவி தீமையை தடுங்கன்னு வலியுறுத்தி
சொல்றான்.
நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயம் தான் மேன்மைக்கு வரும்னு நம்மளுக்கு உபதேசம் செய்யறான். நீங்க நன்மையை ஏவி தீமையை தடுத்தா தான் நீங்க வந்து ஹைர உம்மத், அதாவது சிறப்பான சமுதாயம் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு சொல்றான். இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியது மூன்று வகையில இருக்குமா? அதாவது ஒரு தீமை நடக்குது, ஒருத்தன் ஒரு தீய செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, தம்பி இதை செய்யக்கூடாது, இதனால மற்றவங்களுக்கு தீமை விளையுது அப்படின்னு அதை நாவால தடுக்கணும், சொல்லி தடுக்கணும். நம்மளுக்கு சொல்லி தடுக்கல அப்படின்னா கையால நம்மளுக்கு தடுக்க முடியுது. இவன் போற போக்க நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா கையால அவனை தடுத்து நிறுத்தி இந்த இடத்துக்கு போகாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லணும். கையாலையும் தடுக்க முடியாம நாவால சொல்லியும் தடுக்கலனா இவன் இப்படிப்பட்ட போக்குல போய்கிட்டு இருக்கானே, இவன் எங்க உருப்பட போறான் அப்படின்ட்டு ஒரு முறையில ஒதுங்கி அவன்கிட்ட இருந்து மனசு வெறுப்பா அவன்கிட்ட இருக்கக்கூடிய இன்பங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் துண்டிச்சு நம்ம ஒதுங்கிடணும். இந்த அடிப்படையில உங்களுடைய உணர்வுகளை பண்படுத்திக்கங்க. இந்த அடிப்படையில நீங்க பக்கத்து தோழி வீட்டுகளுக்கு போனாலும் இது மாதிரி குழந்தைகளை வளர்கிறதுக்கு நீங்க சொல்லிக்கோங்கம்மா. இன்ஷால்லா நல்ல நினைப்போட பேசணும், இது மாதிரி சிந்தனைகளை இன்ஷால்லா வரும்பொழுது பேசிக்கிறோம். எனக்கு நேரமாவது மணி 9:30 ஆக போகுது, போய் ஷாத்தலன்னு போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இடம்பெற்றது இஸ்லாமிய குடும்பம். உறவு பாலம் வாராந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்குரிய பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனுடைய கிருபையினாலே உறவு பாலம் மீண்டும் உங்களுக்காகவே மலர்கிறது. நீங்கள் நலம்தானே? நலம் என்றால் அதுவே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். அருமை பெருமக்களே, இவ்வாற உறவு பாலம் அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெறுகிறது. அன்னையருடைய சிறப்பை பற்றி இன்றைக்கு எழுதாதவர்கள் பேசாதவர்கள் கிடையாது. உலகிலே தோன்றிய அனைத்து வேதங்களும் அன்னையரை பற்றி பெருமையாக பேசியிருக்கின்றன. இறுதியாக இறைவனால் இறக்கி அருளப்பெற்ற அல் குர்ஆன் பெற்றோரை பற்றியும் குறிப்பாக அன்னையர் சிறப்பு பற்றியும் எடுத்து ஓதுகிறது. லுக்மான் என்ற அத்தியாயத்திலே 12வது வசனத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே இப்படி சொல்லுகிறான், லுக்மானுக்கு ஞானத்தை திட்டமாக நாம் கொடுத்தோம், அல்லாஹ்வுக்கு நீர் நன்றி செலுத்துவீராக என்றும் கட்டளையிட்டோம். எவர் நன்றி செலுத்துகிறாரோ அவர் நன்றி செலுத்துவதெல்லாம் தம்முடைய நன்மைக்குத்தான், எவர் நிராகரிக்கிறாரோ அது அவருக்கே கேடுதான். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவன், புகழுக்குரியவன். லுக்மான் தம்முடைய மகனுக்கு அவருக்கு நல்லுபதேசம் செய்கின்ற நிலையில், என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரும் அநியாயமாகும் என்று கூறிய நேரத்தை நினைவு கூறுவீராக என்று ஹலரத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை பற்றி சொல்லிவிட்டு, பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோரின் பெருமை பற்றி பேசுகிறான். மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை பேணுவது பற்றியும் நாம் உபதேசித்தோம். அவனுடைய தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக வயிற்றில் அவனை சுமந்தாள். அவனுடைய பால்குடி மறத்தல் 2 ஆண்டுகளிலாகும். எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக, என் பக்கமேதான் உன்னுடைய மீளுதல் இருக்கிறது என்று உபதேசித்தோம் என்று கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோரின் பெருமையையும் குறிப்பாக தாயின் சிறப்பையும் எடுத்துச் சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகின்ற பொழுது, ஆனால் எதை பற்றி உனக்கு அறிவு இல்லையோ அதனை கொண்டு எனக்கு நீ இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அந்த விஷயத்தில் அவ்விருவருக்கும் நீ கீழ்ப்படிய வேண்டாம். இவ்வுலகில் நற்காரியத்தில் அவ்விருவரையும் நீ சேர்ந்து வாழ்வாயாக, என் பக்கம் திரும்பி உள்ளவரின் வழியை பின்பற்றுவாயாக, பிறகு உங்களுடைய மீளுதல் என் பக்கமேயாகும். அப்பொழுது உலகில் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலும் பெற்றோரின் பெருமையை பற்றித்தான் சொல்லுகிறார். பெற்றோரின் பெருமையை பற்றி சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயினுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவனுடைய தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக வயிற்றில் அவனை சுமந்தாள். அவனுடைய பால்குடி மறத்தல் 2 ஆண்டுகளிலாகும். எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக, என் பக்கமேதான் உன்னுடைய மீளுதல் இருக்கிறது என்று தாயின் சிறப்பை பற்றி சொல்லுகிறான். ஆகவே பெருமக்களே, அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே தாயினுடைய பெருமையை பற்றி இன்னும் விரிவான முறையிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அது பற்றி நல்ல பல விளக்கங்களை உங்களுக்கு சொல்வதற்கு நம்முடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் மௌலானா அல்ஹாஜ் உமர் ஜாஃபர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது சந்திப்போமே. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத்.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உஸ்தாத் அவர்களே,
இன்றைக்கு அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது.
அல்ஹம்துலில்லாஹ்,
அன்னையருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவும் இயம்புகிறான். அருமை உஸ்தாத் அவர்களே, ஒரு பெண் தாயாக மனைவியாக இப்படி பல்வேறு நிலைகளிலே பெருமைக்குரிய பாத்திரங்களை ஏற்று ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு, ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு, ஒரு நாட்டினுடைய வெற்றிக்கு அரும்பணி ஆற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பெண், அவர்களை இந்த சமுதாயம் பேணி அவர்களை மதிப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட சாதனைகளை சாதிக்க முடியும், அது பற்றி உஸ்தாத் அவர்களுடைய கூடுதலான விளக்கம் என்ன?
அல்ஹம்துலில்லாஹ், நல்லதொரு சிறப்பான நிகழ்விலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தாய் குலத்தின் சிறப்பினை புகழ்பாடு முகமாக இந்த வார உறவு பாலம் நிகழ்ச்சியை தாங்கள் அமைத்து தந்திருக்கின்றீர்கள். இது சிறப்புக்குரிய ஒரு அம்சமாகும். ஏனென்றால் இன்றைய காலத்தில், இன்றைய நிலையில், இப்பொழுது நமது உள்ளத்தினுடைய உணர்வுகள் எல்லாம் தாய் குலத்தின் பெருமையினை பேசக்கூடிய ஒரு நிலையிலே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஆதிகாலம் தொட்டு தற்காலம் முதல் பிற்காலம் வரையிலும் இந்த மனித உறவிலே பிரிக்க முடியாத ஒரு உறவாக தாயினுடைய உறவு அமைந்திருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. வேதங்கள் தாயினுடைய சிறப்பினையும், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய பணிவிடைகளையும், அவர்களிடத்திலே நடக்கக்கூடிய பணிவு நடைமுறைகளையும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அதேபோல பாடி வைத்த பாடல்கள், கவிஞர்களின் புகழ் பாக்கள் எல்லாம் தாயினுடைய பெருமையினை மிக மிக உயர்வாக போற்றி புகழ்ந்து கூறுகின்றது. அறிஞர்கள் தாயினுடைய பெருமையை சொல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அயலக அறிஞராக இருக்கட்டும், அவர்கள் மார்க்க அடிப்படையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அல்லது தத்துவ வித்தகர்களாக இருக்கட்டும், எந்த நிலையிலும் ஒருவர் அறிவாளி என்று போற்றப்பட்டால் அவருடைய ஞானத்தில், அவருடைய விளக்கத்தில் இந்த தாய்மையினுடைய சிறப்பு விளங்கி நிற்கும். அந்த அளவிற்கு இந்த தாயினுடைய உறவு, தாய்மையினுடைய குணம், தாய்மையினுடைய தன்மை இந்த உலகத்தில் உயர்வாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த தாய்மை இருக்கிறதே, இதற்கு ஈடான ஒரு உறவு, இதற்கு ஈடான ஒரு நிலையை இந்த உலகத்தில் எவரிடத்திலும் நாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு பாசத்தை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை அந்த தாய்மையினுடைய நிலை. தாயிடத்தில் இல்லாத ஒரு பாசமோ, தாயிடத்தில் இல்லாத ஒரு பரிவோ, தாயிடத்தில் இல்லாத ஒரு நல்ல குணமோ வேறு யாரிடத்திலுமே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு எல்லாவற்றையுமே, எல்லா குணங்களையுமே அடைய வளைந்து சுமந்து நிற்கக்கூடிய ஒரு பெண்மையின் பெட்டகம்தான் தாய் என்பது. இந்த தாய் இல்லாமல் உலகத்தில் எவரும் பிறக்க முடியாது. எப்படி ஒரு வித்தில்லாமல் ஒரு விருட்சகம் வளர முடியாதோ, அது முளைக்க முடியாதோ, அதே போல மனித இனத்தில் அல்லது பிற இனத்தில் தாய் ஒன்று இன்றி பிள்ளை ஒன்று இருக்க முடியாது. அசைக்க முடியாத ஆதாரமாக, உறுதியான அஸ்திவாரமாக நமது உறவிலே, மனித இனத்திலே முளைத்திருக்கக்கூடிய ஒரு உறவுதான் இந்த தாய். ஆகையினால்தான் உலகமே ஏற்றி போற்றி புகழத்தக்க ஒரு முறையிலே இந்த தாயினுடைய தன்மைகளை இறைவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா திருமறையிலே குறிப்பிட்டு கூறுகின்றான். இந்த தாய்க்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை, என்னென்ன விஷயங்கள் இப்படி இப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை சீ என்ற வார்த்தை போட்டு கூட சொல்லக்கூடாது, ஏளனமாக நினைக்க கூடாது என்ற ஒரு அடிப்படையிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா திருமறையான் குரான் ஷரீபிலே கூறுகின்றான். தாய் தமக்காக பட்ட துன்பங்கள், துயரங்கள், ஒரு பிள்ளையை பாதுகாக்க, ஒரு பிள்ளையை வளர்க்க, அவனை வாலிபனாக்க, அவனை ஒரு முழு மனிதனாக்க ஒரு தாய் அடைந்து கொள்ளக்கூடிய சிரமங்களை எல்லாம் திருமறையின் வாயிலாக அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா மிக தெள்ள தெளிவாக சொல்லிக்காட்டி இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், அவர்கள் பிரிவு தெரியும் முன்பே தாயை இழந்தாலும் கூட அந்த தாயினுடைய தத்துவத்தையும் தாய்மையினுடைய விளக்கத்தையும் அவர்கள் சொல்லும் நிலையை அறியும் பொழுது உண்மையிலேயே நாம் மனம் நெருடி அந்த தாய்மையினுடைய உணர்வுகளை நினைக்கும் பொழுது மேனியை புல்லரிக்கும் முகமாக அவர்கள் நமக்கு தாய்மையினுடைய சிறப்பை சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை இந்த தாய்மைக்கு ஏன் ஏற்பட்டது என்றால், நாம் இப்பொழுது கண் காது உருவங்கள் வைத்த அவயங்கள் வைத்த முழு உருவமாக முழு மனிதனாக இருக்கிறோம் என்றால், இவைகள் மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த தாயினுடைய உதரத்தில் வடித்தெடுத்த ஒரு வார்ப்பு தான் இந்த மனித இனம். என்னுடைய உருவம் இப்பொழுது இப்படி இருக்கிறதென்றால், இது என்னுடைய தாயின் இரத்தத்தில் வடிக்கப்பட்டு தாயின் கருவறையிலே அது செதுக்கப்பட்டு தாயினுடைய வேதனையிலே பிறக்கப்பட்ட ஒரு நிலைதான் என்னுடைய நிலை, என்னுடைய உருவம். ஆகையினால் இந்த தாய்ப்பட்ட சிரமங்கள், இந்த தாய்ப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் இவற்றையெல்லாம் உலகம் நினைத்திருக்கிறது. ஆகையினால் தான் மறக்க முடியாத ஒரு உறவு இந்த தாய்மையினுடைய உறவு. நாம் முதல் முதலாக பார்த்த முகம் தாயினுடைய முகமாகத்தான் இருக்க முடியும். நாம் முதல் முதலாக உண்ட உணவு தாயினுடைய அமுதாகத்தான் இருக்க முடியும். நாம் முதல் முதல் அமர்ந்த மடி தாயினுடைய மடியாகத்தான் இருக்க முடியும். இந்த உலகத்திலே தாய் இல்லாமல் நாம் எந்த நிலையிலுமே இருந்திருக்க முடியாது என்ற ஒரு உயர்வை தாய்மையின் அடிப்படையிலே நாம் பார்க்க முடியும். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று. இந்த தாயினுடைய குணத்தை வர்ணித்துத்தான் சொல்லுகிறார்கள். அந்த பெண் தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஒரு தோழியாக இருக்கலாம். ஒரு ஆணை உயர்த்துவதில் ஒரு தாய்க்கு உள்ள ஒரு உணர்வு, ஒரு கணவனை உயர்த்துவதில் ஒரு மனைவிக்கு உள்ள ஒரு துடிப்பு, ஒரு சகோதரனை உயர்த்துவதில் ஒரு சகோதரிக்கு உள்ள ஒரு தன்மை, இவைகளெல்லாம் எங்கிருந்து பிறக்கிறது? இந்த தாய் குலத்தின் வடிவில் இருந்துதான் பிறக்கிறது. ஆகையினால்தான் ஆண் குலத்தை விட தாய்க்குளம் ஒருபடி மிஞ்சி நிற்கிறது என்பதாக நான் எண்ணுகிறேன். இந்த அடிப்படையில் தான் நமது மார்க்கமும் தாய்மைக்கு பெரும் அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது. மாமரையாம் குரான் ஷெரீஃபின் வழியாக அவர்களை பேண வேண்டும் என்ற ஒரு நிலையையும் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வடிவமும் தாய்மைக்கு ரொம்ப சிறப்பு தரக்கூடிய ஒரு நிலையை உயர்த்து காட்டுவதாகவே அமைந்திருக்கிறது. உஸ்தாத் அவர்களே,
நிச்சயமாக உஸ்தாத் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே முதன் முதலாக வஹி வந்த பொழுது அதை சென்று தங்களுடைய மனைவியிடத்திலே தான் சொல்லுகிறார்கள், ஒரு பெண்ணிடத்திலே தான் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு முதன் முதலாக ஆறுதல் மொழி கூறியவர்களே ஒரு பெண்ணு தான். அல்லாஹ் வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, இறைவன் மீது ஆணையாக இறைவன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று கூறி ஆறுதல் சொல்லி பெருமானாருக்கு தெம்பையும் தெளிவையும் தந்தவர்களே ஒரு தாய் தானே, ஒரு தாய்க்குளம் தானே. ஆகவே தாயினுடைய பெருமை மிகவும் சிறப்புக்குரியது. இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு பற்றி அடுத்த வாரமும் நாம் பேசுவோம் என்று கூறிக்கொண்டு, அருமை பெருமக்களே, தாயை பேண வேண்டும், தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். ஆகவே தாயை பேணுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக நாம் உருவாகுவோம். அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் துணை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
உறவு பாலம் வாராந்திர மார்க்க விளக்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். தயாரிப்பு மௌல்வி ஜமால் அப்துல் ஹமீத்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழி சொல்லி இருக்கிறார்கள், அதை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், நீங்களும் சொல்லுங்கள். قال رسول الله صلى الله عليه وسلم
قال رسول الله صلى الله عليه وسلم
الجنه
تحت اقدامي
تحت اقدامي
امهاتكم.
அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், அதாவது உங்களுடைய சொர்க்கம் உங்களது தாயினுடைய பாதத்தடியில் இருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாயினுடைய பெருமையை பற்றி அவ்வளவு உயர்வாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு தாய் எவ்வளவு அவசியம் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிகிறது. ஒரு பிள்ளை எந்த அளவிற்கு தாய்க்கு கட்டுப்பட்டு பணிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு பணிவையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தையும் ஒரு உயர்வையும் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எப்படி சொர்க்கம் ஒரு மனிதனுக்கு அவசியமா அவசியம் இல்லையா?
அவசியம்
சார், நாம் சொர்க்கம் செல்லத்தானே விரும்புகிறோம்.
அல்ஹம்துலில்லா, ஒரு நல்ல நினைவு. சொர்க்கம் செல்லத்தான் விரும்புகிறோம். சொர்க்கம் செல்லும் நினைவிலேயே நாம் இங்கே வாழுகின்றோம். சொர்க்கம் செல்லும் நினைவிலேயே நாம் இங்கே இறைவனுக்காகவும் மற்ற மனிதர்களுக்காகவும் நல்ல காரியங்களை நற்பணிகளை ஆற்ற வேண்டும். அதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்லலாம். இந்த நற்பண்புகளை உங்களது தாயிடத்தில இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பலதரப்பட்ட வாழ்க்கையிலே பல பெரிய மனிதர்களை சந்தித்து பல சூழ்நிலைகளிலே அவர்கள் நின்று பல அவர்கள் தானே உங்களுக்கு குடும்ப தலைவியாக இருக்கிறார்கள். உங்களது தாய் உங்களது வீட்டுக்கு தலைவி. இப்படி இருக்கும் பொழுது அவர்களது வழி எப்படி இருக்கிறது, அவர்களது போக்கு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து கவனித்து அதிலிருந்து நீங்கள் செயல்பட வேண்டும்.
ஆமா முஸ்தாத், நாம் கூட பார்க்கிறோம் எத்தனையோ தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு சிலர் தனிமையிலே வாழ்ந்து கொண்டு யாருடைய உதவியும் இல்லாமல் கூட அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்து விடுகின்றார்கள்.
ஆமா, அதை பற்றித்தான் அல்லாஹு ஜல்லஷான அதாவது குரான் ஷரீஃபில் கூறுகின்றான். அதாவது மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை பேணுவதை பற்றியும் நாம் உபதேசித்திருக்கின்றோம். அவனுடைய தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக இருந்து வயிற்றிலே உங்களை அவனை சுமந்து அவர் கருவுற்று அவர்கள் அந்த குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். இப்படி தாயினுடைய பலவீனத்தையும் தாயினுடைய பக்குவத்தையும் இந்த ஆயத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுட்டிக்காட்டுவது எதற்காக என்றால் அந்த பெற்றோருக்கு அந்த தாய்க்கு நீங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக நடக்க வேண்டும். அவர்களுடைய பெருமைகளை உயர்த்தி சொல்லும் வண்ணமாக உங்களுடைய நடைமுறைகள் அமைய வேண்டும், உங்களுடைய செயல்கள் அமைய வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்தால்தான் இன்ன தாயார் பெற்ற பிள்ளை இது என்று உங்களை போற்றுவார்கள். அந்த போற்றுதற்குரிய ஒரு புகழ் உங்களது தாயாரை போய் சேரும்.
ஆமா முஸ்தாத், தமிழில் கூட சொல்வார்கள், இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
அந்த சான்றோன் என்று கேட்கும் பொழுது அந்த தாய்க்கு எவ்வளவு பெருமை ஏற்படுகிறது. இந்த அடிப்படையிலே நீங்கள் சான்றோன் என கேட்கும் அளவிற்கு என்ன எந்த அளவிற்கு நீங்கள் நடக்கிறீர்கள்?
கல்வியில் மிக கவனம் செலுத்தி நல்ல விதத்தில் படித்துதான் அந்த பெற்றோருக்கு நாம் சிறப்பு சேர்க்க முடியும்.
சரி, மற்ற வகைகளிலே?
மற்ற வகையிலே
பிறருக்கு மதியிலே நீங்கள் நடக்கும் பொழுது அந்த தாயினுடைய பெருமையை உயர்த்தி காட்டும் வகையில நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்?
நல்ல பண்பு அவசியம்.
அதை சொல்லுங்கள். நல்ல பண்பு, நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கம், நல்லதொரு உணர்வு, பிறருக்கு பரிவுடன் ஒரு இரக்கத்துடன் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல்கள், முதியவர்களுக்கு மத்தியிலே இறக்கப்பட்டு அவர்களுக்கு முடியாத விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு முதியவருக்கு வழி தெரியவில்லை என்றால் நீங்கள் அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த வழியை காண்பித்து இப்படி செல்லுங்கள் என்று உதவி செய்ய வேண்டும். ஒரு பெரியவர் நடந்து செல்லும் பொழுது வழியில ஏதாவது அவருக்கு இடையூறு செய்யக்கூடிய பொருட்கள் இருந்தால் இங்கே பள்ளம் இருக்கிறது, இங்கே மேடு இருக்கிறது, அப்படி செல்லாதீர்கள் என்று அவர்களது கையை பற்றி நீங்கள் பிடித்து அவரை ஒதுக்குப்புறமாக நடக்கும்படி செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்களா?
ஆமா முஸ்தாத், அப்படித்தான் செய்கிறோம். அதிலும் நாம் வரலாற்று ஏடுகளை பார்க்கும் பொழுது நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மூதாதையர்களுக்கு மிகவும் உதவி இருக்கிறார்கள்.
பெரியவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு. சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா?
வயது முதிர்ந்த ஒரு பெரிய கிழவி வந்த பாதையில நடந்துகிட்டு போகும்பொழுது இந்த விரவு கட்டை தூக்கிட்டு போறாங்க. அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின் துயர்ந்து அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அந்த சுமையை இவங்க வந்து வாங்கி கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டுலாம் சரித்திரத்துல படிச்சிருக்காங்க சார்.
அல்ஹம்துலில்லா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பவங்களை சரித்திரங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சரித்திரங்கள் சம்பவங்கள் தான் நமக்கு ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக நம்மையும் ஒரு பெரிய அந்தஸ்துக்குள்ள பிள்ளையாக இது வளர வைப்பதற்கு இது உதவும். இப்படிப்பட்ட நிலைகள் நமது இஸ்லாமிய சம்பவ சரித்திரங்களிலே அதிகமாக இருக்கிறது. மாணவர்களாகிய நீங்கள் இந்த வயதிலே நல்ல பல ஒழுக்கமுள்ள பெரியார்களின் வரலாறுகளையும் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களையும் இப்படி நினைவு வைத்துக் கொண்டால் நீங்கள் எப்பொழுதுமே வழித வர மாட்டீர்கள். எப்பொழுதும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக, பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ அவற்றையெல்லாம் நீங்களாக முன்வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள், அவர்களுக்கு சம்பாத்தியம் இல்லை. இந்த நேரத்திலே உங்களுடைய உழைப்பை கொண்டு உங்களுடைய சம்பாத்தியத்தை கொண்டு அந்த காசு பணங்களை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் தாயார் அவர்களே தந்தையார் அவர்களை என்று அவர்களுக்கு ஒரு சொற்ப தொகையாக இருந்தாலும் கொடுக்கும் பொழுது அவர்கள் உங்களை ரொம்ப பாராட்டுவார்கள் ரொம்ப மெச்சுவார்கள் நாம் பெற்ற பிள்ளை நமக்கு உதவுகின்றதே என்று அவர்கள் பெருமைப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.
ஆமா முஸ்தாத், குரானிலே கூட ஒரு வசனம் இருக்கிறது, அது எனக்கு சரியாக நினைவுக்கு வரவில்லை. உங்களது அன்னையரை எப்படி சி என்று கூட,
அதாவது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வலாத்த குல்லஹுமா உஃபின், அதாவது பெற்றவர்களை தாய் தந்தையரை சி என்ற சொல்லால் கூட நீங்கள் சொல்லாதீர்கள், அவர்களை கண்ணியமான சொல்லை கொண்டு கௌரவப்படுத்துங்கள் என்பதா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுகின்றான். அவர்களை சி என்ற சொல்லுண்டா அது ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அவர்கள் மனம் புண்படும்படியான ஒரு வார்த்தையை உபயோகிக்காதீர்கள், மரியாதை இல்லாத வார்த்தையை கொண்டு அவர்களிடத்திலே பேசாதீர்கள், அவர்கள் மனம் நோகும்படியான வார்த்தைகளை போட்டு அவர்களிடத்திலே கலந்துரையாடல் செய்யாதீர்கள், கண்ணியமான வார்த்தையை கொண்டே அவர்களை அழையுங்கள், கண்ணியமான வார்த்தைகளை கொண்டே அவர்களிடத்திலே நீங்கள் கலந்துரையாடுங்கள் பேசுங்கள் என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அறிவுரை தருகின்றான். ஆக பெற்றோரிடத்திலே பேசும் பொழுது கூட தாய் தகப்பனிடத்திலே பேசும் பொழுது கூட அவர்கள் மனம் நோகும்படி பேசிவிடக் கூடாது. அப்படி என்றால் கோபத்தில் அவர்களை பேசலாமா?
இல்லை, எல்லா சூழ்நிலையிலும்
பேசக்கூடாது. அவர்களிடத்திலே கோபப்படக்கூடாது, அவர்களிடத்திலே விசனப்படக்கூடாது. அவர்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கே பிடிக்கவில்லை என்றாலும் கூட நாம் அந்த நேரத்திலே பொறுமையுடன் இருந்து கொள்ள வேண்டும்.
மௌனமாக இருந்து விடுவது மேலே,
மௌனமாக இருந்து கொண்டு அவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் அவர்கள் கூட சில நேரங்களிலே நமது பிள்ளைக்கு நாம் செய்தது அது சரியில்லை என்று ஒரு நிலையிலே நினைத்து அவர்கள் மற்ற விஷயங்களிலே அவர்களுக்கு உங்க உதவுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேன்மையாக இருக்கக்கூடியது இறைவன் இறை தூதரை அடுத்து இருக்கக்கூடியது தாய் தகப்பன் தான், பெற்றோர்கள் தான். ஆக எந்த நிலையிலும் நீங்கள் பெற்றோருக்கு ஒரு மாறுபாடான சொல்லையோ மனம் நோகும்படியான சொல்லையோ சொல்லக்கூடாது. அப்படி நடந்து கொள்கிறீர்களா?
ஆமா முஸ்தாத், அப்படித்தான் நடந்து கொள்கிறோம்.
இப்படி நடந்து கொண்டால் தான் அவர்களது ஆசீர்வாதம் அவர்களது துவா உங்களுக்கு கிடைக்கும். இந்த தாய் தகப்பனுடைய துவா இருக்கின்றதே இதுதான் உங்களை வளர வைக்கும், நன்றாக வாழ வைக்கும், செழிப்பமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். அவர்களுடைய மனம் நோகும்படியாக எந்த செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்திலே அன்னையர் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நீங்கள் அன்னைக்கு மிக மிக மரியாதைக்குரிய பிள்ளைகளாகவும் மிக மிக உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் அந்த பெற்ற தாய் தகப்பனை மிகவும் உயர்த்தி பாராட்டக்கூடிய பிள்ளைகளாகவும் நீங்கள் வளர வேண்டும்.
ஆமா முஸ்தாத், அதாவது பெற்றோர் முதுமை அடையும் வரை நாம் அவர்கள் இறப்பு காலம் வரை நாம் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும்.
ஆமா, அதாவது பெற்றோர்கள் வயது முதிர்ந்து அவர்கள் பலகீனமாகி விட்டால் நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். சிறு பிள்ளையாக நாம் ஒரு பொருளை கூட எடுக்க முடியாமல் பலகீனமாக இருக்கும் நேரத்தில் நம்மையே தூக்கி சுமந்து அந்த தாய் தந்தை நம்மை வளர்த்தார்களே, இந்த நேரத்தை அந்த நேரத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல இப்பொழுது தாய் தந்தை படுத்த படுக்கையில இருப்பார்கள், நோயற்றவர்களாக இருப்பார்கள், வயது முதிர்ந்து பலகீன மறுபடா இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் பணிவிட செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் நீங்கள் செய்து பெற்றுக் கொள்ளுங்கள்.
இன்று வரைக்கும் எங்களை வந்து பாடசாலைக்கு வருவதற்கு இவ்வளவு தூரம் ஊண்டுதலா இருக்கிறதே எங்களுடைய தாய் தந்தையர்.
அல்ஹம்துலில்லாஹ், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் தந்தையர்களுக்கு நல்ல மரியாதை செலுத்துங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கை தருவான். மற்ற விஷயங்களை மறுபாடத்திலே பார்க்கலாம். நாம் சென்று வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
உஸ்தாத், audio was downloaded from tamilislamicmedia.com.